இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு மீண்டும் தொடர்ந்து மெய்யான ஐக்கியம் இது மூன்றாம் பாகம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நாம் இருக்கப்ப நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து காலடி கீழே தான் சகல காரியமும் இருக்கின்றது. இந்த பூமியில நாம் வாழப்ப ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில நாம் கடந்து செல்கிறோம். இந்த பூமி நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நாம் இந்த பூமியை கடந்து செல்கிறோம். இப்ப அநேக பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டூரிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல இருந்து மலேசியாவுக்கு வருவாங்க. கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு திரும்ப அவங்க அந்த நாட்டுக்கு போயிருவாங்க. அவங்க இந்த நாட்டுல வந்து இந்த கொஞ்ச நாள்ல ஒரு ரெண்டு மூணு நாள்ல தங்குறதுனால அவங்க வந்து போயிட்டு நிலம் வாங்கறத பத்தியும் இங்கிருந்து ஒரு வீடு கட்டுறத பத்தியும் அதை பத்தி அவங்க யோசிக்க போறது இல்ல. இல்ல எப்படி நான் ஒரு காடி வாங்கி இந்த மலேசியாவில் ஓட்ட போறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறதுனா, நான் வந்தேன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் இருக்க போயிருதோ அவ்வளவு மகிழ்ச்சியாக சுத்தி பார்த்துட்டு சந்தோஷத்தோடு அவங்க சொந்த வீட்டுக்கு போயிருவாங்க. அதே போலதான் நம் வாழ்க்கை இந்த பூமியில நிரந்தரம் இல்லை. ஆனா இந்த பூமியில நாம் வாழப்ப கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளுக்கு நீதி சமாதானம் சந்தோஷத்துள்ளுக்கு வாழ சொல்லுகின்றார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். நம் உலகத்துல இருந்தாலும் நம் உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல. பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு எல்லாருமே இருந்தீங்கன்னா நீங்க தினந்தோறும் எது குறித்தும் உங்களுக்கு திருப்தி வரப்போறது இல்ல. நீங்க சில பேரை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எது குறித்தும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் கூட அது குறித்து ஒரு குறை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இல்ல. ஒரு உதாரணம், அவங்க வீட்டுல வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பாங்க. அந்த வாஷிங் மிஷின் ஓடும், ஆனா பெஸ்ட் குவாலிட்டியா இருக்காது. ஆனா அவங்க அந்த மிஷினை பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்தர்றது காட்டில ஆண்டவரே இது கொடுத்ததுக்காக நன்றி, ஓ நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா, இல்லைன்னா இந்த மிஷின் வந்து அது நல்லா ஓடுல தெரியுமா, அது வந்து கிட்டு சத்தம் கேட்குது இப்படின்னு சொல்லி குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால ஆண்டவர் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நம்ம எல்லாத்துக்கும் நன்றி செலுத்த வேணும் சொல்கின்றார். ஆனா யாரு தெரியுமா நன்றி செலுத்த முடியும்? இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறுறவங்க தான் நன்றி செலுத்த முடியும். அது எப்படி? இயேசு கிறிஸ்து அன் மேல் அன்பு கூறுறது. இயேசு சொன்னார், நீ என் மேல் அன்பு கொண்டா என் கட்டளைக்கு கீழ்படி என்று சொன்னார். அப்படி இல்லாதவங்க மத்தியில் என்ன நடக்கும்னா, அவங்க எதை பார்த்தாலும் குறையாக பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க உள்ளுக்கு திருப்தி வராது. இந்த குறைகளையே பார்த்து கொண்டிருக்க மத்தியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னதை கேட்ராக்ஸ் வந்துடும். இத பத்தி ஒரு பிரசங்கம் இருக்குது, அந்த பிரசங்கத்தை எடுத்து கேட்டு பாருங்க. அப்படி நீங்க ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு விடுறீங்கன்னா அந்த கம்பெனியில இருக்கிற பாஸ் கிட்ட போயிட்டு குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தா அவருக்கு விருப்பம் இருக்காது. குறைகள் சொல்றதுக்கு காட்டிலும் அதோடு சேர்ந்து இதுதான் வழி என்று சொல்றதுதான் அந்த கம்பெனி பாஸுக்கும் அந்த கம்பெனி மேனேஜருக்கும் விருப்பமா இருக்கும் உங்களை அந்த கம்பெனியில வைத்துக் கொள்றதுக்கு. குறைகள் யார் வேணுமாலும் சொல்லலாம் சகோதர சகோதரிகளை. தீர்வு என்ன? அது இயேசு கிறிஸ்துவுக்கு தான். அப்போஸ்தலர் மத்தியில கூட எல்லாரும் போய் பேசுறதுக்கு பயப்பட்டாங்க அந்த காலத்துல. ஏன்னா அப்போஸ்தலர்கள் பாவத்தை குறித்து சொன்னாருங்க. யாரு திரும்ப போகல அவங்கள்ட்ட பேசுறதுக்கு? பாவம் வைத்திருக்குங்க தான் போகல. ஆனா பாவம் இல்லாதபடி பாவத்துள்ளுக்கு ஜீவிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்கள் அப்போஸ்தலர்கள் மத்தியில போய் பேசிட்டு இருந்தாங்க. நல்ல ஐக்கியம் இருந்தது அவங்க மத்தியில. ஹெப்ரேயர் புத்தகம் 10:24-26 வரைக்கும் பார்ப்போம். மேலும் அன்புக்கும் நற்கரிகைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவரை கவனித்து. சகோதர சகோதரியே, இந்த இடத்த நற்கிருகை என்று சொல்லப்ப நீங்க நிறைய பேர் சில ஸ்தாபனங்கள்ல சொல்றாங்க நற்கிருகை சொல்லி தியானம் அன்னதானம் பண்ணுவாங்க. சிலது ரொட்டியில வந்து ஒரு கிராஸ போட்டு கொடுப்பாங்க, சில பேர் வந்து பால் கொடுப்பாங்க. அது வந்து மனிதனோட ரீதியில. இன்னைக்கு பாருங்க, நற்கிருகை கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா மக்களும் செய்ய முடியும். இன்னைக்கு இந்த தீங்கு சேர்ந்து கொண்டிருக்கும் அரசாட்சி கூட கவர்மெண்ட் கூட இந்த நற்கிரியை செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடு வந்து கஷ்டப்பட்டு இருக்குன்னா இன்னொரு காடு வந்து என்ன செய்யும், சாப்பாடு கூட அந்த ஏரோப்ளேன் மூலமா கொண்டு போய் அந்த நாட்டுல வீட்டுல பேரசூட்ல ஏதாவது போட்டுருவாங்க. அது நற்கிரியை. ஆனா அந்த நற்கிரியை இயேசு கிறிஸ்து சொல்லல. நற்கிரியை அவங்க இருதயம் நினைக்கிறது போல் கூட நற்கிரியை செய்ய முடியும். ஒரு ரோட்ல வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டான். அப்ப அவங்க நினைச்சாங்க, ஓ அண்ணன் தான பண்றாங்க, ஓ அவங்க நம்ம காசு கொடுத்தா ஓ எனக்கு மனசுக்கு ரொம்ப நல்லதா இருக்குது அப்படின்னு அவங்களை கொடுக்க வேணாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்யணும்னா நீங்க செய்யுங்க. ஆனா அந்த நற்கிருகை மட்டும் அல்ல, நற்கிருகை இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நீங்க இருந்தாதான் சகோதர சகோதரி, முக்கியமாக இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இருந்தாதான், இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு அன்பு கூறினாதான். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பு கூறுறதுன்னா, அவருடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படிந்து நடந்து உங்களுடைய ஆவியின் சிந்தையை தேவனுடைய வார்த்தையால் நீங்க சுத்திகரிக்கப்பதான், அவருடைய சித்தத்தை அறியப்பதான் நற்கிருகை இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின் படி நீங்க செய்ய முடியும். இல்லாவிட்டால் எல்லா மதங்களும் செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹரிராயா வந்தாலும் செய்வாங்க, இன்னைக்கு தைப்பூசம் வந்தாலும் செய்வாங்க, தீபாவளி வந்தாலும் செய்வாங்க, சைனீஸ் நியூ இயர் வந்தாலும் கூட செய்வாங்க. அவங்களும் போய் அநாத வீடுகளில் போய் செய்வாங்க. ஆனா இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அதனால உங்களை செய்ய வேணாம் நான் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை ஏவினார்னா, பரிசுத்த ஆவி உங்களை செய்ய சொன்னார்னா செய்யுங்க. ஆனால் எப்படி உங்களுக்கு தெரியும் இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களை செய்ய சொல்கிறான்னு? நீங்க அவருடைய உள்ளுக்கு நடக்காவிட்டால், அதனால்தான் இவர் சொல்லுகிற அந்த வசனம் சொல்லுகிறது, அன்புக்கும் அன்புனா என்ன, தேவனுடைய வார்த்தையில் நடக்கப்போம், நற்கிருகை அவர் உள்ளுக்கு உள்ள நற்கிருகை. அதனால சகோதரர், நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அழைப்பு இருக்கின்றது. நீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் வந்து இப்பதான் வந்து இருக்கேன், எனக்கு 75 வயசு ஆச்சு, நான் இனிமே என்ன கேட்பேன், சும்மா உட்காந்துருக்கேன் தான் வீட்டுல. பாருங்க, சில பேர் சில காரியம் செய்ய முடியும், சில பேர் இன்னொரு காரியம் செய்ய முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே காரியத்தை செய்யறதில்ல. எப்படி நம் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அது தனி வேலையை செய்ய முடியும். காலு போய் கை செய்யற வேலையை செய்ய முடியாது, கை போய் கால் செய்யற வேலையை செய்ய முடியாது, இந்த சிறு விரல் போயிட்டு எனக்கு பெரிய விரல் எனக்கு வேணான்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஒருவர் ஒருவரை நம்மை கவனித்து சபை கூடுதல் விட்டு விடாதபடி நம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். சகோதர சகோதரி, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றப்ப, இப்ப யாரு ஓ சில பின்னா அது வந்து பாஸ்டர் தான் சொல்லுவார், இல்ல மூப்பர் தான் சொல்லுவார், நானும் சொல்ல மாட்டேன், எனக்கெல்லாம் இன்னும் அந்த தகுதி வரல. அப்படி அல்ல சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நீங்க இருக்கப்ப நீங்க இன்னொரு சகோதரனோ சகோதரியோ நீங்க பாக்கப்ப அவர் வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின்படி சகோதரரை சிஸ்டர் இல்ல பிரதர் பாருங்க இப்படியாக வசனம் எழுதி இருக்கின்றது, நீங்க இப்படியாக செய்து கொண்டு இருக்கிறீங்க, இது கண் இயேசு கிறிஸ்து கண்கள் முன்னுக்கு இது விருப்பமானது அல்ல என்று சொல்லி கூட நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேலும் இந்த காலகட்டம் குறுகிய காலகட்டமாகும், காலகட்டம் இன்னும் மோசமா இருக்கும்னால இன்னும் அதிகமாக நீங்க புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இந்த புத்தி சொல்லும் காரியம் அந்த பாஸ்டருக்கோ இல்ல மூப்பருக்கோ அந்த பாதிகாரருக்கு மட்டுமல்ல, அது உங்க மேல் விழுந்த கடமை சகோதர சகோதரிகளே. பாருங்க, நாலு மோசமாகி கொண்டு இருக்கிறனால கூட இந்த வசனம் சொல்கின்றது, நீங்க இன்னும் அதிகமாக அதை சொல்ல வேண்டுமா? சில பேருக்கு ஓ கலாச்சாரம் பண்றான் வந்துட்டான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்ப்பாங்க. அவங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சகோதர சகோதரே. தேவன் யாரோடையோ அந்த மனுஷனோ அந்த சகோதரனோ சகோதரியோ அவரு கிட்ட இழுத்துட்டு வருவார். ஆனா நீங்க சொல்ல வேண்டியது நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டியது உங்க சொந்த புத்தியில சொல்லாதீங்க, தேவனுடைய வசனத்தின் பேர் சார்ந்திருந்து சொல்லுங்க. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப நீங்க வேதத்தை எடுத்து நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி தெரியாதையும் பிரச்சனை இல்ல சகோதர சகோதரிகளே. அது போய் வீட்டை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பண்ணி பாருங்க. நீங்க பாருங்க, இன்டர்நெட்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு சுலபமாக்கி விட்டது. அப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் பாய்க்கு தெரியலனா இன்னொரு தெரிஞ்ச ஒரு சகோதரனோ சகோதரி அந்த அவங்கள்ட்ட போய் உதவி கேளுங்க, இப்படி பிரதர் இது இப்படி இது ஆண்டோட வார்த்தையில குறித்து என்ன சொல்லுது. இது ஹெப்ரேயர்ல தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும், 10:26 சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது தேவனுடைய வசனத்தையும் அவர் வாக்கு தத்தையும் தெரிந்து பின்பு நம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவராக இருந்தால், அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதை செய்யக்கூடாதுன்னு, அதை போய் வேந்து போய் செஞ்சீங்கன்னா அந்த பாவங்களிலே நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இன்னும் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினே இருக்கும். சகோதர சகோதரி, முக்கியமாக பார்க்க வேண்டிய வார்த்தை, நீங்க மனப்பூர்வமாக பாவம் செய்தீங்கன்றான் சத்தியத்தை அழிந்த பின்பு அந்த பாவத்தின் நிமித்தமாக செலுத்தத்தக்க வேறு ஒரு வழி இல்லையா? அப்பனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இனிமே உங்களை கழுவ முடியாது. அந்த பாவத்தை நீங்க மனப்பூர்வமாக அந்த பாவத்தை செய்த உங்களுக்கு தெரிந்தும் அந்த பாவத்தை தொடர்ந்து நீங்க செய்து கொண்டிருந்தா, மனப்பூர்வமாக செய்து கொண்டிருந்தா, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய, அந்த பாவத்தை கழுவ வேறு ஒரு வழி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நீங்க உதாசீனம் படுத்துறதுனால. அப்ப இந்த சகோதரனோ இந்த சகோதரியோ அந்த பாவத்தை செய்யப்ப நீங்க பார்த்துட்டு அந்த சகோதரனோ சகோதரி பார்த்து இந்த காரியத்தை நீங்க சொல்லப்ப, இந்த பாவத்தை குறித்து சொல்லப்ப அவங்க உதாசீனம் படுத்துட்டு போனாங்கன்னா, இனிமே வேறு ஒரு ரத்தம் இல்லை அந்த பாவத்தை கழுவுறதுக்கு. அவங்களுக்கு இனிமே காத்து கொண்டிருக்கிறது என்னன்னா, நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரப்போகின்றது. ஆனா அவங்க பயத்தோடு இருக்கு, எதிர்பார்த்திருக்கு. ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இப்ப அவரு வசனம் நீங்க தொடர்ந்து நீங்க அதை படிச்சுட்டே போனீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனின் கைகளை விழுகிறது எவ்வளவு பயங்கரமா இருக்கின்றது. ஏன்னா பிசாசு உங்களை ஏதாவது செய்தா, பிசாசு உங்க வாழ்க்கையில் இருக்க இயேசு நாமத்துக்கு பிசாசு வேட்ட முடியும். இப்ப நீங்க இயேசுக்கே எதிர்த்து நீங்க நிக்கப்ப உங்களை யாரு காப்பாத்த போறா? ஆகையா சகோதர சகோதரிகளே, ஏன் இதை குறித்து நம்ம கண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறோம்னா, நீங்க மெய்யான ஐக்கியத்தின் மத்தியில் வரப்ப சகோதரனோ சகோதரின் மத்தியில இந்த காட்டை எடுத்து சொல்வது அது உங்க மேலும் என் மேல் விழுந்த கடமை. அது பாஸ்டர் மேலும் பாதிரியார் மேலும் இல்ல மூப்பர் மேலும் மட்டும் இருந்ததல்ல, அது எல்லோரு மேலும் விழுந்த கடமை. அப்ப ஒருத்தர் ஒருத்தர் நீங்க ஐக்கியத்தின் மத்தியில் வரப்ப இந்த காட்டை நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. பின்பு நீங்க என்ன செய்ய வேண்டும்னா, நீங்க உங்களோட ஆவியின் குணாதிசயம் என்ன? பரிசுத்த ஆவியர்களுக்கு பரிசுத்த ஆவியானோட குணாதிசயத்தின்படி நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கின்றது. நீங்க www.graceoflife.com அங்க போயிட்டு தமிழ் செக்ஷன் கீழே உன் ஆத்மா வாழ்வதை போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் என்று சொல்லி அந்த செக்ஷன்ல பார்த்து அங்க ஜபங்கள் இருக்கு. அந்த ஜபங்கள் என்னத்தை பத்தி இருக்குன்னா, ஆவியின் கனி என்று சொல்லி ஜபங்கள் இருக்கு. அந்த ஆவியின் கனியின் ஜபம் என்னன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீரிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அதாவது தன்னடக்கம். அப்படி நம் கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சகோதர சகோதரிகளே, நம் கிறிஸ்துவின் அடிப்படையில் நடக்காவிட்டால் நம் கிறிஸ்துவங்கள் அல்ல, நம் பொய் சொல்றவங்களாக இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்கிறது, எல்லா பொய்யனும் அவனோட இடம் வந்து எரியும் அக்னி என்று சொல்லி. எல்லாம் பொய், நான் சொல்லல எல்லாம் பொய்யனும் கிறிஸ்துவ பொய்யனை தவிர்த்து அப்படின்னு சொல்லல. எல்லா பொய்யனும் சிறு பொய்க்கு இல்ல பெரிய பொய்க்கு தான் இருக்கு அப்படின்னு இல்ல. பொய்ய அவன் மனப்பூர்வமாக அவன் செய்து கொண்டு இருந்தா, அவனா பொய்ய அவன் பயிற்சி பண்ணி கொண்டிருந்தான். அவன் பயிற்சி எப்படி எக்ஸசைஸ் பண்றது மாதிரி அது தினைக்கும் அதே காரியத்தை சொல்லி கொண்டிருந்தான். ஏன்னா அந்த பொய்யின் ஆவி அவனை பிடித்ததுனால அவன் பொய் சொல்றது கூட அவனுக்கே தெரியாது, அவன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அதை செய்து கொண்டு இருந்தா அவனுடைய இடம் எரியும் அக்னி கடல் என்று சொல்லி எழுதியிருக்கின்றது. ஆவியா சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? நம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலும் அவன் நம்மிடத்துல தெளிவாக சொன்னார். அவர் புறப்படப்ப வானத்துக்கு எடுக்கப்ப என் நாமத்துல பிசாசுகளை விரட்டுவார்கள். யாரு? என் விசுவாசிகர்கள். யார் அந்த விசுவாசி? நீங்களும் நானும் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிட்டு, கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிட்டு நீங்க பிசாசுகளை விரட்டாதபடி இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவன் என்று சொல்லி ஒரு பட்டாவை நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா கிறிஸ்துவன் இல்ல, இது பிசாசுக்கு தெரியும். அப்ப பிசாசு சொல்லுவான், நீங்க வந்து அவனுடையவன் என்று சொல்லிட்டு. அப்படி நீங்க ஐக்கியத்தின் மத்தியில உண்மையாக நடந்து கூடாதபடி எப்படி இன்றைக்கு பார்த்தோம்? நீங்க உங்க சபை கூடுதல் வர நேரத்துல சபையின் மத்தியில, சபை கூடனாலே சேர்ச்சி மட்டுமல்ல, நீங்க வெளியே கூட பாக்கலாம், ஒரு கோபி கடையில பாத்துட்டு இன்னொரு பிரதரோ இன்னொரு சிஸ்டரை நீங்க பாக்கப்ப கூட அவங்க இயேசு கிறிஸ்துவின் சொல்லன்படி நீங்க நடக்காவிட்டா நீங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. வசனம் இப்படியாக இருக்கு, பிரதர் சிஸ்டர் இப்படியாக இருக்கு, நீங்க எப்படி இது செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அன்பில பெருமையில அல்ல, ஒருத்தர் இன்னொருத்தர் மத்தியில அதிகாரம் செலுத்தி கொண்டு அந்த மாதிரி அல்ல, நீங்க சொல்ல வேண்டியதா இருக்காது. ஆனா நீங்க சொல்லிதான் ஆக வேண்டும். அது சொல்லப்ப என்ன, அந்த ஆத்மாவை அக்னிக் கடல்ல இருந்து காப்பாத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திர வாயாக நீங்க மாத்துறீங்க. இது எவ்வளவு பெரிய நன்மையை செய்கிறீங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க அந்த சகோதரனோ சகோதரன் மத்தியும் நீங்க சொல்லாம போனீங்கன்னா இந்த ஆத்மா அது தெரியாத அழிந்து போயிட்டு இருந்தேன்னா அது அக்னியின் கடல போய் விழுந்து விடும். அது கிடைக்க வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய்விடும். இந்த கலாத்தியர் 5:22 முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாம்சத்துடைய கிருகை என்னன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. நீங்க அதை எடுத்து படிங்க, நீங்க கத்தோலிக்க பைபிள் எடுத்து கூட நீங்க படிங்க அதை. அதுக்கு பின்பு இந்த ஆவியின் கனி என்னன்னு சொல்லி நீங்க படிங்க. இதை நீங்க படித்து தியானம் பண்ணிட்டு அதன்படி எப்படி நடக்க வேண்டும் கூட இந்த www.graceoflife.com அங்க போய் பாருங்க. அப்படி உங்களுக்கு தெரியாது கூட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. இயேசு கிறிஸ்து கிருபியால தேவைப்பட்ட காரியங்களை எப்படி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்காக நானும் சரி இல்ல அந்த கிரேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிற அந்த பாஸ்டர்மார்களும் ஊழியக்காரர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதை நாம் செய்வோம் சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.